இயேசுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய சமூகத்துல புதிய சிக்ஷத்துல இந்த ஒரு தியான வகுப்புல நம் அனைவரையும் கூட்டி சேர்த்த நம்முடைய தேவனுக்கு நம்முடைய நன்றிகளை தாழ்மையோடு ஏறெடுத்துக்கொண்டு பஸ்காவை குறித்த அந்த காரியங்களை இந்த வால்யூம்ல இருந்து நாம் மீண்டுமாக இன்னைக்கு சில பாயிண்ட் ரீகலெக்ட் பண்ணி நாம பார்க்கலாம். அப்ப கடந்த வாரத்தில் இந்த பாடம் நம்ம ஆரம்பிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் யூத ஜனங்களுக்கு தேவன் நியாய பிரமாணத்தில் முதல் பிரமாணமாக தந்த பஸ்காவினுடைய நியமனம், அந்த பஸ்காவின் நியமனத்தினுடைய நிழல் காரியங்கள், அது ஒவ்வொன்றையும் குறித்து நாம மேலோட்டமாக நாம பார்த்தோம். எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்து பார்வோனாலையும் அவருடைய அந்த வேலையாட்களினாலையும் அடிமைத்தனத்திற்குள்ள வருத்தி எடுக்கப்பட்டு இருந்த போது அவங்களை மீட்பதற்காக அவங்களுக்கு மத்தியில் இருந்துட்டு மோசேயை தேவன் எழுப்பி அவர் மூலமாக வல்லமையாக அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டது. சோ அப்போ அந்த மீட்பு நடப்பதற்கு முன்னால், சோ எகிப்தில இருந்துட்டு அந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை செய்வதற்கு முன்னால் அந்த அவங்க வெளியே கிளம்ப வேண்டிய அந்த நாள் இரவு அவங்க அனுசரிக்கும்படி தேவன் நியமனமாக கொடுத்த அந்த பஸ்காவினுடைய காரியங்கள். சோ இந்த விஷயத்துல இஸ்ரேல் ஜனங்கள் பார்வோனுடைய குதிரை வீரர்கள் எகிப்து, அதே சமயத்துல அந்த பஸ்காவின் நியமனத்துல அடிக்கப்பட வேண்டிய அந்த ஆடு, சோ இதனுடைய அந்த நிழலான விஷயங்கள், அதனுடைய பொருள் எல்லாமே நாம அங்க பார்த்தோம். ஏற்கனவே பார்த்திருந்த காரியங்களாக இருந்தாலும் இன்னைக்கு வால்யூம் ஸ்டடியில நாம் அதை பார்க்கறதுனால மீண்டும் அந்த பாயிண்ட் பார்ப்பது நமக்கு அவசியமாக இருந்துச்சு. அப்ப இந்த காரியங்களை அனைத்தும் சகோதர சகோதரிகளே, லாஸ்ட் இயர் நம்ம பஸ்காவுக்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்தும் பொழுது இந்த பழைய ஏற்பாட்டில் யூத ஜனங்கள் முதலாக அனுசரிச்ச அந்த பஸ்காவினுடைய நியமனம், அதனுடைய டைம் எலிமெண்ட் நம்ம தீர்க்கமா நம்ம கண்டுபிடிக்க புரிஞ்சு கொள்றதுக்கு முயற்சி செய்தோம். அதாவது உண்மையிலேயே தேவன் அவங்களுக்கு கற்பனையாக கொடுத்து அவங்க கடைபிடித்த அந்த முதலாவது பஸ்கா, அது எந்த நாள் அவங்க நிறைவேற்றி இருந்தாங்க நாம பார்த்தோம், நிசான் மாதம் 14-15. ஆனா இந்த ஒரு விஷயத்துல உலகம் எங்கும் இருக்கிற பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில, அதாவது இதே சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியில சில பல்வேறு கருத்துக்கள் அங்க இருப்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். சோ சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, சில குழப்பங்கள். இது நாம இப்ப பேசுற விஷயம் இங்க வால்யூம் இல்ல. ஆனா அந்த 14-ஆம் தேதி தான் அந்த பஸ்காவை, முதல் பஸ்காவை யூத ஜனங்கள் அனுசரித்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துல சில பலவேறு மாதிரி கருத்துக்கள் இருப்பதை உங்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லணும். அப்படி கருத்துக்கள் இருந்துட்டாலும் போன வருஷம் தேவனுடைய கிருபையில அது 14-ஆம் தேதி தான் இருக்க வேணுங்கிறது நம்ம உறுதியாக நம்ம பார்த்தோம். இதுல எப்படி கன்ஃபியூஷன்ஸ் வருது, 14-ஆம் தேதி அல்ல 15-ஆம் தேதின்னு எப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்ல முடியும்னா, அந்த பஸ்கா அடிக்கப்பட்ட பஸ்கா ஆடு அடிக்கப்பட்ட நேரத்தை குறிப்பிடுற விஷயத்துல தான் அங்க மிஸ்டேக் நடக்குது இல்லைங்களா. இப்ப பஸ்கா ஆடு எப்ப அடிக்கப்பட்டுச்சு, எப்படி எப்ப அடிக்கப்பட்டிருக்கணும், பஸ்கா ஆடு சாயங்காலம் 6 மணிக்கு மேலன்னா பிரச்சனையே இல்லை, சாயங்காலம் 6 மணிக்கு மேல, அதாவது யூதர்களுடைய வழக்கத்தின்படி அந்த 14-ஆம் தேதி துவங்கின உடனே அந்த ஆடு அடிக்கப்பட்டு அன்னைக்கிறவே அந்த ஆடு என்ன ஆகப்படணும், சுடப்பட்டு அன்றையிலே அது புசிக்கப்பட்டுச்சுன்னா பிரச்சனை இல்ல. அப்ப பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டு பஸ்கா அனுசரிக்கப்பட்டது எந்த நாள் தான், அந்த நீசான் மாதம் 14-ஆம் தேதி தான். சில சமயங்கள்ல அதிகப்படியான நிழலும் பொருளும் சகோதரர்கள் கடைபிடிக்க முயற்சி பண்ணிட்டு, கர்த்தரே எத்தனை மணிக்கு மறிக்கிறார், மத்தியானம் 3 மணிக்கு மறிக்கிறார், உடனே என்ன ஒரு ஒரு ஒப்பீனியனுக்குள்ள போயிடுறாங்க கருத்துக்குள்ளனா, அப்ப அந்த ஆடு கூட எப்பதான் அடிக்கப்படணும், சரியாக 3 மணிக்குன்னு சொல்லிட்டு 14-ஆம் தேதி சாயந்தரம் 3 மணிக்கு ஆடு அவங்க அடிச்சாங்கன்னு கணக்கு எடுத்துட்டோம்னா அப்ப பஸ்கா எப்பதான் அனுசரிக்கிறது வரும் பாருங்க, புரியுதுங்களா. இந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் தான் நம்ம பிரதர்ஸ்க்கு மத்தியில் அங்க இருக்குது. ஆனா போன வருஷம் நம்ம தேவன் கிருபையில அதுதான் நம்ம தெளிவா பார்த்தோம். சோ சிலர் என்ன பண்ணிடுறாங்க, இந்த விஷயத்துல அந்த அதிகப்படியான நிழலும் பொருளும், நம்ம ஏற்கனவே சொன்னோம், நிழலும் பொருளும் ஹேண்டில் பண்ணும் போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு ஒரு காரியத்துக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கு நிழலும் பொருளும் எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் எடுக்கணும். கர்த்தர் இயேசு 3 மணியில மறிச்சார், அப்ப கண்டிப்பா பஸ்கா ஆடு கூட 3 மணியில தான் அடிக்கப்படணும்னு கருதி எடுத்துட்டோம்னா 14ஆம் தேதி 3 மணியில ஆடு அடிக்கிறது, அப்போ 14ஆம் தேதி 6 மணி முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு எத்தனாம் தேதி ஆயிடுது, 15ல தான் என்ன கடைபிடிக்க வேண்டிய மாதிரி வரும். முதல் பஸ்காவே மினிசன் 15 மாதிரி வரும். ஆனா அது தவறான கருத்து என்று நாம் உங்களுக்கு போன வருஷம் நாம அதிக நம்ம சில நியாயமான முறையில நிரூபணம் செஞ்சோம். அது உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், ஏன்னா 15ஆம் தேதி அவங்க அப்படி கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. தேவன் சொன்ன பிரகாரமே அவங்க 14ஆம் தேதி ஆரம்பிச்சு 6 மணிக்கு அப்புறம் ஆட்டை அடிச்சிருக்கணும். அன்னைக்கு இரவே அவங்க என்ன பண்ணிருக்கணும், அதை சுட்டு புசித்திருக்கணும். அப்புறம் கட்டளை சொல்ல இருக்கிறபடி அந்த இரவு முழுவதும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வராம இருந்திருக்கணும். அப்புறம் கட்டளை கொடுத்திருக்கிறபடி அது விடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிருக்கணும், எகிப்தியில போய் கொள்ளையிடணும். அப்படி கொள்ளையிட்டு அப்ப பாருங்க இதுக்கெல்லாம் டைம் வேணும் நமக்கு. சோ அதே அந்த ஒரு நாள் இரவு முழுக்க வீட்டுக்குள்ள இருக்கணும், அந்த இரவே அதை புசிச்சிருக்கணும், அதுக்கு அடுத்த நாள் அவங்க கொள்ளையிடணும் அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது கண்டிப்பா இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் இடைவெளி அங்க அவசியப்படுது தேவ திட்டத்துல. அப்போ இது எப்படித்தான் இது கரெக்டா நிறைவேறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, 14ஆம் தேதி 6 மணிக்கு மேல ஆறு அடிக்கப்பட்டு அந்த இரவே புசிக்கப்பட்டு அந்த ராத்திரி அவங்க யாருமே வீட்டை விட்டு வெளியே போகாம வீட்டுக்குள்ளே தங்களை காத்துக்கொண்டு விடிந்த உடனே எழுந்திருந்துட்டு எகிப்துக்கு போய் என்ன பண்ணணும், எல்லார்கிட்டையும் அந்த கொள்ளை இட்டுட்டு அப்புறம் அவங்க ராமசேஸ் போயிட்டு ராமசேஸ் இருந்து 15ஆம் தேதி நைட் என்ன பண்றாங்க, அவங்க எகிப்தை விட்டு பெலத்த கையோட அவங்க கிளம்பு வந்து நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இந்த டைம் எலிமெண்ட், அதாவது இந்த அந்த முதல் பஸ்கா கட்டளை இட்டபடியே அனுசரிச்ச விஷயம் அது எந்த நேரத்தில் அனுசரிச்சது அப்படிங்கும் போது அதுல சின்ன குழப்பம் இருந்துச்சு, ஆனா அதை நம்ம புரிஞ்சிருக்கிறோம். அது இன்னைக்கு உங்களுக்கு மறுபடியும் அதை நம்ம நினைவுபடுத்த விரும்பிட்டோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இதுதான் லாஸ்ட் வீக் கூட நம்ம பார்த்தோம் போன வாரத்துல. சோ இந்த நிழல் பஸ்கா, அந்த நிழல் பஸ்காவில் இருந்த நிழலான காரியங்கள் அதனுடைய பொருள் வந்துட்டு சாதாரண உலக ஜனங்களுக்கு உலகத்தின் அஞ்ஞானிகளுக்கு அங்க புரியறதுக்கு வாய்ப்பே அங்க இல்ல. ஆனா அப்போஸ்தலர் பவுல் மூலம் நமக்கு ஒரு சின்ன க்ளூ தேவன் கொடுத்து இந்த பஸ்காவினுடைய நிஜங்கள் விளக்குனார். அந்த சின்ன க்ளூ என்னன்னு சொல்ல போது அந்த பஸ்கா ஆடு யாரு நமக்கு பார்க்கும் போது, ஆமா கிறிஸ்துவன் சொல்ல போது. அப்ப அந்த ஆடுக்கு ஒரு ஆடு ஒரு நிழல், அதற்கு பொருள் வந்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது இப்ப பஸ்காவில் இருக்கக்கூடிய எல்லா நிழல்களுக்கும் என்ன கிடைக்குது பார்க்கிறோம், ஒரு பொருள் ஆவிக்குரிய ஒரு நிஜம் கிடைச்சு இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் அங்க வெளிப்பட்டு எடுக்கிறது நாம் அங்க பார்க்கிறோம். அப்போ முதல் பஸ்கா இஸ்ரேல் ஜனங்கள் நீசான் மாதம் 14ஆம் தேதி அனுசரிச்சாங்க. அந்த அனுசரிச்சதுக்கு இசைந்தபடி தான் நம்முடைய இரட்சகருடைய மரணம் கூட நீசான் மாதம் 14ஆம் தேதியே அங்க நடந்ததை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ யூதர்கள் அனுசரிப்பாங்க இந்த பஸ்காவுக்கு அப்புறம் ஒரு 7 நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த 7 நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு முந்தின நாள் அது வந்து எக்ஸாக்டா இந்த டேட்டா இருக்கணும், நீசான் மாதம் 14ஆம் தேதி. அந்த 14ஆம் தேதியில நிழல்ல அங்க ஆடு அடிக்கப்பட்டிருக்க, சோ அதுக்கு அதைய அது அது அதுக்கு இசைவாக கத்திரியே அதே 14ஆம் தேதி சிலுவையில அறையப்பட்டதை கூட நாம் நினைவில் வைக்கணும். சோ அப்படியே அங்க நிறைவேறிக்கிறது கூட நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு டேட் கர்த்தர் இயேசுனுடைய அங்க வாழ்க்கையில, அதாவது யோர்தான் நதியில 30 வயசு நிரம்பினவரா தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுக்கிற அந்த மாபெரும் ஒரு வேலை, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல மிக முக்கியமான காரியம் அது. உலக மனுக்குலத்தினுடைய மீட்புக்கும் சரி கர்த்தர் இயேசுனுடைய வரப்போகிற மகிமைக்கும் சரி மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர் தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுக்கிறது. சோ அது எங்க ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னா கிபில 29ல் அவர் 30 வயசு நிரம்பினவரா யோர்தான் ஆரம்பிச்ச அந்த பலி அவர் எங்க நிறைவேற்றி முடிகிறார் டேட் படி பார்க்கும் போது கரெக்டா 33ல் அங்க நம்ம பார்க்கும் போது அந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி அவருடைய அந்த பலி நிறைவேற்றப்படும். சோ கர்த்தர் இயேசுனுடைய அந்த பலி பூரணப்பட்டது, நிறைவேறப்பட்டது. அது எங்கேனா சிலுவையில். சோ அந்த டேட் தான் இது பார்க்கிறோம், நிசான் மாதம் 14ஆம் தேதி. சோ அதுல வந்து நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும், ரொம்ப தெளிவாக அங்க இருக்கணும். சோ இந்த இந்த ஒரு டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் டேட் கர்த்தர் இயேசுவை பொறுத்த வரைக்கும். அதாவது அவருடைய பலி என்ன ஆகுனோ அங்க அந்த இடத்துல பூரணப்படுது, பூரணமாக நிறைவேற்றப்படுது நீசான் மாதம் 14ஆம் தேதி. சோ கேஷுவலா நம்ம அதை எடுக்க முடியாது. சோ இது இப்படிப்பட்ட ஒரு நாளா இருக்கிறதுனால தான் அடிக்கடி நம்ம வசனத்துல ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிறோம் கர்த்தர் இயேசுவை பற்றி. எங்கன்னா உதாரணத்துக்கு யோவான்ல 7ஆம் அதிகாரம் 8 அப்புறம் 30 வசனத்துல படிங்க. பாருங்க கர்த்தர் இயேசு கூட என்ன சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல, வராதபடியால். 30ஆம் வசனம், பாருங்க அவருடைய வேலை. இங்க அடிக்கடி கர்த்தர் இயேசுவை பத்தி பேசும்போது கர்த்தர் அவரே சொல்றாரு, என்னுடைய வேலை, என்னுடைய நேரம் இன்னும் வரல. அதே சமயத்துல அங்க பரிசெயர் சதுசெயர் அவங்க கர்த்தர் இயேசுவை பிடிச்சு கொள்றதுக்கு திட்டம் போடுறதுக்கு முயற்சி பண்ணா அவர் அவங்களுக்கு நடுவு நடுவுல இருந்து என்ன பண்ணிடுறாரு, அப்படியே அடிக்கடி மறைஞ்சு போயிடுறாரு. அப்படி மறைஞ்சு போகும் பொழுது இந்த மாதிரி விசேஷமான தருணங்கள்ல அங்க நமக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, அவர் ஏன் அப்படி மறைஞ்சு போயிட்டா அப்படின்னா அங்க என்ன காரணம் வருது, அவருடைய வேலை இன்னும், என்ன வேலை இன்னும் வரல, என்ன நேரம் இன்னும் வரல, அவருடைய கான்சன்ட்ரேஷன் அங்க ஃபுல்ஃபில் ஆக வேண்டிய காலம் இன்னும் இல்லை. அது வந்துட்டு நியமிக்கப்பட்ட ஒரு டேட், அது நீசான் மாதம் 14ஆம் தேதி. அவருடைய கான்சன்ட்ரேஷன் முழுவதும் அங்க நிறைவேறும். சோ என்னுடைய உடன்படிக்கை, என்னுடைய பொருத்தனை, என்னுடைய பலியின் சீவியம் நிறைவேற வேண்டிய காலம் இன்னும் வரல, அது இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடி அப்ப கர்த்தர் இயேசு யார் கையிலயும் என்ன பண்ண முடியாது, அங்க பிடிக்கப்பட்டு சிலுவையில் அடிக்கப்படுறது அங்க நடக்காது. சோ அதை நம்ம வெறுமனே மேலோட்டமாக சில சமயங்களை படிக்கிற அந்த வார்த்தைக்கு இவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தம் அங்க இருக்குது. அந்த வேலை கர்த்தர் இயேசுவினுடைய கான்சன்ட்ரேஷன் நிறைவேறக்கூடிய ஒரு வேலை, நிறைவேறி பரிபூர்ணம் அடைய வேண்டிய ஒரு தருணம். அந்த தருணம் ரொம்ப முக்கியம். அது வராம அதுக்கு முன்னாடி கர்த்தர் இயேசுக்கு எதுவுமே அங்க ஆகாது. சோ அப்போ அங்க நிழல்ல அந்த 14ஆம் தேதியில நடந்த காரியங்களுக்கு இசைவாக கர்த்தர் இயேசு அதே 14ஆம் தேதி நீசான் மாதம் அங்க அவர் தம்முடைய அந்த கான்சன்ட்ரேஷனை, தன்னுடைய பொருத்தனைய கல்வாரி சிலுவையில நிறைவேற்றி இருக்கிறது கூட நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமல்ல, அதற்கு முன்னால நிழல்ல நாம பார்க்கிறோம் அந்த பஸ்காவை, பஸ்கா ஆட்ட அடிக்கிறது வந்து நீசான் 14ஆம் தேதி. ஆனா அதை தெரிந்து கொள்றது வந்து நீசான் மாதம் 10ஆம் தேதி. சோ அப்போ அதற்கு நிழல் நாம என்ன பார்க்கிறோம், அந்த ஆடு தெரிந்து கொள்ளப்பட்டுச்சு 10ஆம் தேதியில, அப்புறம் வீட்டுல 4 நாள் கட்டப்பட்டு 14ஆம் தேதியில அது அடிக்கப்படுது. சோ அந்த ஆடு அடிக்கப்படுவதற்கு கர்த்தர் இயேசு சிலுவையில அறையப்படுறது அங்க பொருள். அப்ப அந்த ஆடு 10ஆம் தேதி தெரிந்து கொள்ளப்படுவதற்கு இங்க என்ன இணை நடந்துச்சு நம்ம பார்க்கிறோம், கரெக்ட். அதே அதாவது அந்த பஸ்காவுக்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்பு அந்த எருசலேமனுடைய நகர வீதிகள்ல கர்த்தர் இயேசு அந்த கழுதையின் மேல ஏறிட்டு அப்ப ஜனங்கள் எல்லோரும் அங்க கூக்குரல் இடருக்கு படி அதுக்கு மத்தியில் அவரு அங்க பவனி வந்த அந்த ஒரு சம்பவம், அதுவும் கூட அங்க நிழல்ல நடந்தது போலவே அங்க நடந்தது நம்ம பார்க்கிறோம். சோ இதெல்லாமே அந்த நிழலுக்கு இசைவாக கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையில நிறைவேறின அந்த நிஜங்களாக அங்க இருக்குது நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப நம்ம பார்க்கிறோம் அப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில் அவர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டாலும் ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஒரு மாபெரும் வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க. ஏன்னா அது அதாவது மேசியாவை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களா, சோ அவர்களை புறக்கணிக்கிற ஜனங்களாக இருந்து. சோ பிரதர் அழகா அந்த வால்யூம் எழுதும் போது நிறைய வார்த்தைகள் அவர் அங்க கொடுக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் எதையெல்லாம் இருந்துட்டாங்க கர்த்தர் இயேசுவை அவங்க புறக்கணிச்சதின் மூலம். வசனத்துல கூட நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அவரோ அவருடைய சொந்த ஜனங்களுக்காக வந்தார் ஆனா அவங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா ஏற்றுக்கொண்டவங்க அதற்குரிய கிருபை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். சோ அப்போ அவரை ஏற்றுக்கொள்ளாத அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்கிறோம், அதாவது இன்னைக்கு சபைக்கு என்னென்னலாம் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கு பண்ணப்பட்டிருக்கோ அவ்வளவு ஆசீர்வாதங்களையும் அவங்க தவற விட்டாங்க. ஒரு வினோதமான ஜனங்களை இந்த உலகத்திலிருந்து ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அதன் மூலம் கர்த்தரியேசுவ புறக்கணிச்சதின் மூலம் அவங்க இழந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, நம்ம பார்க்கிறோம் இந்த புது சிஷ்டியா அந்த ஒரு மகிமையை கூட அவங்க அங்க இழந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய சபைக்காக இன்னும் ரொம்ப விசேஷம், அதாவது சபை எப்படி இந்த சுவிசேஷத்துல கடந்து போகப்பட்டு, எதனால? இரண்டாம் மரணத்தினால கடந்து போகப்பட்டு அந்த விசேஷமான ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்றாங்களோ, இந்த வாய்ப்பு முதல்ல அது யாருக்கு வந்துச்சு பார்க்கிறோம். இஸ்ரேல் சொன்னாங்களா, கர்த்தர் இயேசு எருசலேம்ல அந்த பவனி வரும் பொழுது அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மனதில்லாததின் மூலம் இஸ்ரேல் ஜனங்கள் இவ்வளவு ஆசீர்வாதங்களையுமே அங்க இழந்துட்டாங்க. சோ அது நம்ம நிலை நம்ம பார்க்கும் போது நமக்கு நல்லாவே தெரியுது. சோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரே என்ன நினைக்கலாம், இது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஆனாலும் தேவனுடைய வசனங்கள்ல மற்ற இடங்கள்ல நாம வாசித்து அறியும் பொழுது தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்காக வைத்திருக்கிற கிருபை நிமித்தம் நாம கூட கொஞ்சம் ஆறுதல் அடைகிறோம். என்ன விஷயம்னா, அவர்கள் கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, புறக்கணிச்சிட்டாங்க, அதனால இந்த ஐஸ்வர்யத்தை இழந்து போயிட்டாங்க. ஆனாலும் அவங்கள் ஒரு நம்பிக்கையே இல்லாதவர்களாக புறக்கணிக்கப்படல. தேவன் அவங்களுக்கு ஏற்ற சமயத்துல அவர்களும் இந்த பஸ்காவின் நாட நினைவு கூர்ந்து அதுல அதனுடைய மாம்சத்தை புசிச்சு அதனுடைய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்களில் தேவன் அவங்களுக்கு அங்க வைத்திருக்கிறத அங்க சகோதரர் நமக்கு நினைவுபடுத்துறார். சோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தர் இயேசு அந்த பஸ்காவினுடைய அந்த நிழல் எல்லாம் நிறைவேற்றி வரும் பொழுது இவரை அவங்க புறக்கணிச்சதன் மூலம் பெரிய நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க. ஆனா கூட கண்டிப்பா தேவன் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு அங்க வச்சிருக்கிறது நம்ம பார்க்கலாம். இதே ஆட்டை இவங்க இப்ப புறக்கணிச்சாங்க, ஆனா கண்டிப்பா இன்னொரு நாள் அவங்க அதையா அங்கீகரிப்பாங்க தான் நம்ம வசனம் படிக்கிறோம். ரோமர்ல 11:11-26 வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் அதிகாரத்துல அப்போஸ்தல் பவுலினுடைய அந்த ஞானம் கூட நமக்கு அங்க வெளிப்படுது. எப்படி தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய தவறுகளினால ஆசீர்வாதத்தை இழந்துட்டாலும் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவங்களுக்கு இன்னொரு கிருபை இறக்கம் அங்கு இருப்பதை குறித்து விலாவரியாக பேசக்கூடிய பகுதி. சோ அதை வந்து பிரதர் அங்க கோட் பண்ணிருக்கிறார், அது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் அந்த 14 அப்புறம் 10 விஷயத்துல அங்க நிறைவேறி இருக்கும் பொழுது சகோதர சகோதரில் நமக்கு வேற விஷயம் கொடுத்துரு. இதே அந்த நிசான் மாதம் 14 வசனத்துல சொல்றபடி அவர் வந்துட்டு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே தான், அந்த நிசான் மாதம் 14 அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அதே இரவுல அவர் என்ன பண்ணார், அந்த அவர் அந்த யூதர்களுடைய பஸ்காவை அனுசரிச்சு அதே நாள் என்ன கூட ஆரம்பிச்சு வைக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த புதியதொரு உடன்படிக்கை அங்க, அதாவது அந்த நினைவு கூறுதலினால அங்க அவர் நிறுவி இருக்கிறது கூட நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியே அவர் அந்த பஸ்காக நிறைவேற்றினார், அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நாள்லயே அவர் சிலுவையிலையுமே அறையப்பட்டுட்டார். சோ இது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல. அதாவது கர்த்தர் இயேசு கரெக்டா அவர் அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவரா, தான் மறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடைசியான நியாய பிரமாணத்தின்படியான அந்த பஸ்காவை அனுசரிக்கணும், அதையும் அனுசரிக்கவும் செய்யணும். அதே சமயத்துல அந்த நிழலான பஸ்காவினுடைய நிஜமாக தன்னுடைய ஜீவனை அவர் என்னவோ பண்ணணும், சில வினிசம் ரெண்டுமே எப்பயே நடக்கணும், ஒரே நாள்ல நடக்கும். ஒரு காம்ப்ளெக்சிட்டி டிவைன் பிளான்ல, அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஒரு விசேஷமான ஒரு கட்டம். அதாவது நிழல் பஸ்காவை நிறைவேற்றணும், எப்படின்னா அதாவது நிழல் பஸ்காவை அவர் அனுசரிக்கணும், அதே நிழல் பஸ்காவை அவர் நிஜமாக என்ன பண்ணணும், நிறைவேற்றும். எல்லாமே என்ன நாள் செய்யணும், அந்த ஒரே நாள் நீசான் மாதம் 14 அங்க செய்யணும். அதை செய்தார் கர்த்தராக இயேசு. ஆனா அது எப்படி நிறைவேற்றிருக்கிற அந்த வாய்ப்புனா, அது தேவன் வந்துட்டு என்ன சொல்லலாம், அவருடைய ப்ராவிடன்சஸ்ல அவருடைய மேற்பார்வையில இந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு தகுந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுடைய விவகாரங்கள் எல்லாம் தேவன் மேற்கொண்டு நடத்தினார். அதாவது ரொம்ப இது எப்படி நிறைவேறதுக்கு சாத்தியமாச்சு, கர்த்தர் இயேசு புரியுதுங்களா, கர்த்தர் இயேசு என்ன பண்றார், 14 இரவுல காட்டி கொடுக்கப்படுறார். ஆனா காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றார், சீஷர்களோட ராபோஜனம், அதாவது ரெண்டு ராபோஜனம், அன்னைக்கு எத்தனை ராபோஜனம் நடந்துச்சு கூட நமக்கு தெளிவா இருக்கும், எவ்வளவு ராபோஜனம் அந்த மேல் வீட்டுல நடந்துச்சு, ரெண்டு ராபோஜனம் நடந்துச்சு, ரெண்டு சப்பர் நடந்துச்சு. ரெண்டு சப்பர் ரெண்டு ராபோஜனம் என்னன்னா, முதல்ல வந்துட்டு பஸ்காவினுடைய ராபோஜனம், சரிங்களா. ரெண்டாவது வந்து நாம் என்ன சொல்லலாம், ஆமா அதாவது ஆமா கர்த்தருடைய ராப், ஆண்டவருடைய ராப் வச்சுங்க, அதாவது லார்ட் சப்பர், அதே சமயத்துல பாஸ் ஓவர் சப்பர். அந்த 14 தேதி நைட் மேல் வீட்டு அறையில கர்த்தர் இயேசு சீஷர்களோட இரண்டு ராபோஜனம் அங்க அனுசரிச்சு, முதல்ல வந்து பஸ்காவினுடைய ராபோஜனம் அனுசரிச்சு முடிச்சிட்டு அதற்கு பின்பு அதை தொடர்ந்து அவர் எந்த ஒரு ராபோஜனம் செய்தார்னா, நம்ம வசனத்துல எல்லாம் படிக்கிறபடி ஆண்டவருடைய ராபோஜனம், அவருடைய அந்த ராபோஜனம் கூட அவர் அங்க செஞ்சிட்டார். அதாவது இன்னைக்கு நாம் நினைவு கூறுகிற அந்த ராபோஜனம் கூட அவர் அங்க செஞ்சிட்டார். சோ அப்போ இதை நாம் எதுக்கு சொல்ல வந்துட்டோம், அதாவது கர்த்தர் இயேசு அந்த 14 தேதியில இந்த ரெண்டு விஷயங்களும் நிறைவேறும். அதாவது ரொம்ப முக்கியம் என்னன்னா, அவரு அந்த பஸ்காவினுடைய ராபோஜனத்தை நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவரா அது அனுசரிச்சு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும், அவர் அதாவது அது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவரா அங்க தன்னை அந்த தேவனுக்கு முன்பாக காண்பிக்கணும். சோ அது செய்யணும். அப்புறம் அவர் காட்டி கொடுக்கப்பட்டு மத்தியானம் 3 மணிக்கு அவர் என்ன ஆகணும், அந்த நிழலான பஸ்காவினுடைய நிஜமான ஆடாக அவர் எங்க அறையப்படணும், சிலுவையில அறையப்படணும். சோ இது எல்லாமே சொல்லப்பட்ட அந்த ஒரே நாள்ல நிறைவேறணும். அது ரொம்ப விசித்திரமான ஒரு காரியம். ஆனா இது எப்படி தேவனுக்கு சாத்தியமாச்சுன்னா, அதான் தேவன் பண்ணிட்டார். இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஒரு நாள் அவங்களுக்கு எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது பாக்குறோம், 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 6 மணிக்கு முடியும் பொழுது இந்த ஒரு பிரின்சிபல் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஏற்படுத்தி தந்துட்ட இந்த ஒரு முறை கர்த்தர் இயேசு இந்த ரெண்டையுமே நிறைவேற்றுவார். தேவனுடைய திட்டத்தின்படி எந்த ஒரு விஷயத்தையுமே குறை வைக்காம தன்னுடைய கான்சன்ட்ரேஷனையும் சரி அப்போ நியாயப்பிரமாணத்தையும் சரி நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு இந்த ஒரு அம்சம் ரொம்ப 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 உதவின ஒரு அம்சம். சாயந்தரம் 6 மணிக்கு அந்த நாள் துவங்கின நாள் தான் அன்னைக்கு நைட் அவனால என்ன பண்ண முடிஞ்சு, அந்த பஸ்காவை கடைபிடிச்சு நிறைவேற்ற முடிஞ்சு. அடுத்த நாள் 6 மணியில தான் அந்த நாள் முடியுதுங்க போது 3 மணிக்கு அதனுடைய நிஜமான பஸ்காவை தன்னை கூட அர்ப்பணிக்க அங்க முடிஞ்சது. சோ அப்ப அந்த 14 தேதியில நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, அதாவது அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலேயே அவர் வந்துட்டு அந்த நிழல் பஸ்காவை அனுசரிக்கிறார். அந்த நாளிலேயே அவர் சிலுவையிலையும் அறையப்பட்டுட்டார். சோ அப்போ ரொம்ப விசேஷமான ஒரு காரியம் இது அங்க நம்ம அங்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்போ இந்த நம்ம பேசின பாயிண்ட் கூட சிலருக்கு சில சில சமயங்கள் அங்க டவுட். அப்போ ஆனா இப்ப உங்களுக்கு அது ரொம்ப கிளியரா இருக்கும், ஏன்னா லாஸ்ட் இயர் கூட நம்ம அதை பார்த்தா இப்ப கூட தெளிவா பேசிட்டோம். என்னன்னா உண்மையிலே அந்த மேல் வீட்டறையில கர்த்தர் இயேசு பொதுவா ஜெனரலா ஜனங்கள் என்னதான் நம்ம நம்புறோம் அப்படின்னா, அன்னைக்கு நைட் அவர் என்னதான் அனுசரிச்சிருக்கிறாரு, அதாவது லாஸ்ட் சப்பர், அதாவது இன்னைக்கு நாம அனுசரிக்கிறது தான் அவர் ஆரம்பிச்சு வச்சுட்டு தான் அங்க நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த சில ஒரு சில சமயங்களில் சில கேள்விகள் வருது, ஒருவேளை அவர் அந்த பழைய பஸ்காவை அனுசரிச்சாரா இல்லையா, இல்லாட்டி அனுசரிக்க வேணுங்கிற அவசியம் இருக்கா இல்லையா, இது கேட்டோம்னா கொஞ்சம் தெளிவில்லாத ஒரு பதில் தாரு. ஆனா என்ன நம்ம சொல்லணும், அவர் அனுசரிக்க வேணுங்கிற அவசியம் இருக்குதா இல்லையா, ஏன் கரெக்ட், அவர் வந்துட்டு நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவராகவே வந்திருக்கார், அவர் ஒரு யூதன். அப்புறம் அவரு அந்த சிலுவையில மறிக்கும் தருவாய் வரைக்குமே அங்க இருக்கக்கூடிய பிரமாணங்களை எல்லாம் தன்னுடைய ஜீவன் அவர் என்ன பண்ணும், தன்னுடைய வாழ்க்கையில அவருக்கு கீழ்படிஞ்சு நியாயப்பிரமாணத்தை பூரணப்படுத்தணும். சோ அப்போ நியாயப்பிரமாணத்தை ஒரு பிரதானமான விஷயம் யூதர்களை பொறுத்த வரைக்கும் பஸ்கா. அப்ப இந்த பஸ்காவை தான் அந்த யூதர்களுடைய பஸ்கா, அந்த பஸ்காவை அவர் கண்டிப்பா நிறைவேற்றி ஆகும். சோ அப்ப அந்த நீசான் மாதம் 14 தேதி அந்த மேல் வீட்டு அறைக்கு சீஷர்களோடு போன போது ஆக்சுவலா நம்ம என்ன சொல்லலாம்னா, அவர் சீஷர்களுக்கு என்ன சொன்னார் சொல்றாரு இல்லைங்களா, நாம பஸ்காவை அனுசரிக்கலாம், நீங்க போய் ஆயத்தம் பண்ணு. இப்படி சொல்லும் போதெல்லாம் அவர் எந்த பஸ்காவை தான் மென்ஷன் பண்ணிருக்கிறார், கரெக்ட், அது வரைக்கும் அந்த கால காலமா அவங்க அனுசரிச்சுட்டு வந்த அந்த நியாய பிரமாணத்தின்படியான யூதர்களுடைய பஸ்கா. சோ அதுதான் பிளான்டு, திட்டமிட்டபடி அதுதான் திட்டமிட்டாங்க. சோ அந்த முதல் அந்த மேல்வி கரையில முதல் முதல் அவங்க அனுசரிச்சது கூட எதுதான் அனுசரிச்சிட்டாங்க, யூத வழக்கத்தின்படி நியாய பிரமாணத்தின்படி கர்த்தர் இயேசு கடைசி நியாய பிரமாணம் அந்த விஷயத்தை அங்க நிறைவேற்றினாங்க. அதாவது 12 சீஷர்களோட அந்த புளிப்பில்லாத அப்பத்தோட, ஒருவேளை கண்டிப்பா நம்ம என்ன சொல்லலாம்னா நிழல் பஸ்காவில திராட்சை ரசம் இருக்கா இல்ல பாருங்க, ஆனா நிழல் பஸ்காவில திராட்சை ரசம் இருக்கா இல்ல, ஆனா கண்டிப்பா கர்த்தர் இயேசு அந்த திராட்சை ரசத்தோடு தான் அங்க போயிருக்கணும். அப்படிதான் பிரதருடைய சஜஷன் அங்க இருக்கு, ப்ராபப்ளி அப்படின்னா கண்டிப்பா அப்படித்தான் இருக்கணும். அதாவது இந்த புசிப்பில்லாத புளிப்பில்லாத அப்பமே, மற்றபடி அந்த அந்த கசப்பான கீரைகளோட அந்த நிழல் பஸ்காவை முதல்ல சீஷர்களோட அனுசரிச்சு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும். அப்புறம் அதுல மீதியான அப்பம் அப்புறம் கொண்டு போயிருந்தா திராட்சை ரசம் வைத்துட்டு எப்படி பழைய நிழலை நிறைவேற்றி முடிச்சாரோ அதே கையோட அங்க ஒரு புது சிம்பல், ஒரு புது அடையாளத்தை அங்க என்ன சொல்ற நிரூபிச்சுட்டு போனார். கரெக்டுங்களா நம்ம சொல்ற வார்த்தை, அதாவது ஆரம்பிச்சு வச்சுட்டு அங்க போனார். சோ அந்த நாள் நைட் அங்க மேல ரெண்டு போஜனம், ரெண்டு சப்பர் அங்க நடந்திருக்குது நம்ம பாக்குறோம். ரொம்ப விசேஷமான ஒரு 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 காரியம், கர்த்தரே அங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். அப்போ இந்த நிழலான பஸ்காவை அவர் அனுசரிச்சுட்டு அதற்கப்புறம் அதை தொடர்ந்து ஒரு ஒரு புதிய ஒரு அடையாளத்தை தனக்கு தனக்கு பின்னால் வரக்கூடிய தன்னுடைய அப்போஸ்தலர்கள் மற்றும் அவருடைய சீஷர்கள் கடைபிடிப்பதற்கு, அவருடைய இரண்டாம் வருகை வரைக்கும் கடைபிடிப்பதற்கான அந்த ஒரு அடையாளத்தை அவர் அங்கு நிறுவிவிட்டு போம் போகும் பொழுது, இதை நாம் அறிஞ்சிருக்கும் பொழுது பிரதர் சொல்றாரு, இனிமேல் கர்த்தர் இயேசுவை தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்ட யாருமே அந்த பழைய பஸ்காவை அவங்க என்ன பண்ண முடியாது, அனுமதி, அதான் என்ன சொல்ல முடியும் சொல்லலாம், அனுசரிக்க அங்க முடியாது. மாறாக இவங்க எல்லாம் இனிமேல் அனுசரிக்க வேண்டியது, நிறைவேற்ற வேண்டியது என்னன்னா, கர்த்தர் இயேசுவாவே அங்க அந்த அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட ஜனங்களா அங்க இருக்கணும். அதான் சொல்ற எப்படி வந்துட்டு அந்த நிழல்ல அந்த ரத்தம் வந்துட்டு அந்த நிலை காலுக்குள்ள தெளிக்கப்படுதோ, சோ இன்னைக்கு கர்த்தர் இயேசுனுடைய சீஷர்களை அழைக்கப்பட்டிருக்கிறவங்க, சோ கர்த்தர் இயேசுவை தங்களுடைய ரட்சகரை ஏற்றுக்கொண்டவங்க, கர்த்தர் இயேசு அந்த புதுசாக ஆரம்பிச்சு வச்சுட்டு போன அந்த சிம்பிள், சோ அந்த ரத்தம், அதாவது அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம், அவர் நமக்காகவே மறுச்சிட்டார் அப்படிங்கிற அந்த நினைவுகள்ல தான் தங்களை வந்துட்டு அங்க நிரப்பித்துக் கொள்ளணுமோ தவிர, பழைய அந்த பஸ்காவை அவங்க அனுசரிக்கிறதுக்கு அங்க வாய்ப்பே இல்லைங்கிறது அங்க நம்ம மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், அங்க நினைவு கொள்ள வேண்டிய அங்க ஒரு பாயிண்ட். சரி, அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த இன்னி ஒரு நாள் இன்னைக்கு இந்த இன்றைய பாகத்துல என்னன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு அந்த நீசான் மாதம் 14ஆம் தேதியில அந்த பஸ்காவினுடைய ராபோஜனத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டு அவருடைய ராபோஜனத்தை அங்க என்ன சொல்லலாம் ஆரம்பிச்சு வச்சார். சோ அப்ப அந்த பஸ்காவினுடைய ராபோஜனம் முதல்ல எதுக்காக கடைபிடிக்கப்பட்டுச்சு, எதுக்காக கடைபிடிக்கணும், இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்கா அது இஸ்ரேல் ஜனங்கள் எதுக்காக அனுசரிக்கணும், வருஷம் வருஷம் எகிப்துல இருந்து, ஆமா எகிப்தினுடைய அடிமைத்தனத்துல இருந்துட்டு அவங்க வல்லமையாக விடுவிக்கப்பட்டதை நினைவு கூறும் படிக்கு அவங்க என்ன பண்ணணும், அதை அனுசரிக்கணும். அப்போ அந்த ஒரு நிழல்ல அவர் அதைய நிறைவேற்றி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவருடைய பஸ்காவை அவர் என்ன பண்றார், அவருடைய ராபோஜனத்தை மணிக்கு அவருடைய ராபோஜனத்தை அவர் ஆரம்பிச்சு வச்சுட்டு போறார். இந்த ராபோஜனத்தை பர்பஸ் என்னன்னு நம்ம என்ன சொல்றது, இந்த ராபோஜனத்தை அவர் எதற்காக அங்க நியமிச்சு வச்சார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வாலிபன் நல்லா அங்க பிரதர் ரசன் கொடுத்திருக்கிறார், என்ன நம்ம சொல்லலாம், அவருடைய இப்ப நம்ம சின்ன ஒரு பேரல் தான் கொடுத்து உங்களை சிந்திக்க சொல்லிட்டோம் இல்லைங்களா, அவங்க அந்த அந்த நிழல் பஸ்காவை அவங்க எதுக்கு அனுசரிக்கணும்னா, ஏற்கனவே நடந்து முடிஞ்சிட்டா ஒரு விஷயத்த என்ன பண்ணணும், எப்பயுமே மனசுல வைக்கணும். அந்த விஷயம் என்ன, எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்துட்டு அவங்க விடுவிக்கப்பட்டது. இப்ப ஒரு புது விஷயத்த அவர் இன்சிஸ்ட் பண்றார், அதை வந்துட்டு புது விஷயத்த ஆரம்பிச்சு வைக்கிறார். இப்ப இதை ஆரம்பிச்சு வச்சு அதை நாம கடைபிடிக்கணும்னு எதற்கு சொல்றார், என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் போது சிம்பிளா சொல்லிடுறா, நம்ம அவருடைய மரணத்தை நினைவு கூறணும். ஆனா இங்க கூட என்னன்னா, இங்க ஆக்சுவலா நம்ம நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இனிமேல் இன் ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல நமக்கு கிடைக்க போகக்கூடிய ஒரு மாபெரும் மீட்பு, அந்த மீட்பு மறக்க கூடாது. சிம்பிள் சிம்பிள் என்னன்னா, அந்த நிழல் பஸ்கா அவங்க எதுக்கு அனுசரிக்கணும்னா, கிடைச்சிட்ட மீட்பு. நாம இந்த புது ஒரு நியமனத்தை ஏன் அனுசரிக்கணும்னா, கிடைக்க போற ஒரு மீட்பு ரொம்ப முக்கியம். இதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நமக்கு இந்த ஒரு இந்த விஷயத்துல ஒரு கிளியர் டிஃபரன்ஸ். அவங்க நடந்து முடிஞ்ச அவங்க பெற்றுக்கொண்ட ஒரு மீட்பை நினைவு கூறுவதற்காக அதை என்ன பண்ணிட்டாங்க, அனுசரிச்சுட்டாங்க. ஆனா நாம் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் சுவிசேஷத்துல அதே கர்த்தர் இயேசுவுடைய மரணத்தை நாம் நினைவு கூறணும், அந்த சிம்பல்ஸோட அந்த அடையாளங்களோட. அப்பம், திராட்சை ரசம், அதே நீசான் மாதம் 14ஆம் தேதி நாம் அனுசரிக்கணும். காரணம் என்னன்னா, நமக்கு வரப்போகுது ஒரு ஒரு மாபெரும் மீட்பு. அந்த மீட்புக்கான காரியங்கள் ஆரம்பிச்சத நினைவுபடுத்தும் வகையில் தான் கர்த்தர் இயேசு அங்க அதை என்ன பண்றாரு, அங்க அதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றாரு. அதாவது அதை அங்க துவக்கி அங்க வைக்கிறது அங்க நம்ம பார்க்கிறோம். இந்த பாயிண்ட் படிக்கும் பொழுது சில ஆழமான சிந்தனைகள் நமக்கு அங்க கிடைக்குது பார்க்கும். ஒவ்வொரு வருடமும் புது சிருஷ்டிகள் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகிற அந்த ஒரு சம்பிரதாயமா இந்த ராபோஜனத்தை அனுசரிக்கும் பொழுது அவங்க எதைத்தான் நினைவு கூறுறாங்க அப்படின்னா, இப்ப மறுபடியும் சொல்லுங்க கரெக்டா, நமக்காக இருக்குது ஒரு முன்னாடி ஒரு மீட்பு, நமக்காக தேவன் வச்சிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய மீட்பு. இந்த மீட்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணணும், அந்த பாத்திரத்துல அவங்க பானம் பண்றாங்க. ரொம்ப இது எதுக்கு அப்படியே ஜஸ்ட் எதுக்கு டிட்டோவா இருக்குன்னா, எப்படி இசை ஜனங்கள் தங்களுக்கு கிடைச்சிட்ட மீட்பா நினைவு கூறுவதற்கு அவங்க அங்க அனுசரிச்சாங்களோ, நாம கிடைக்க போற ஒரு மீட்பா நினைவு கூறுவதற்காக அனுசரிக்கிறோம். சோ அப்படி ஒவ்வொரு வருஷமும் இதை பாயிண்ட், இனிமேல் தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த மீட்பை நாம சுதந்திரிக்க போறோம், கண்டிப்பா இருக்குது அது. சோ தேவன் அவருடைய வாக்கு சட்டங்கள்ல நமக்கு வாக்களிச்சிருக்கிறது கூட அதுதான். சோ அந்த கிடைக்க போற மீட்பை நினைவு கூறும் படிக்கு இந்த ஒரு ராபோஜனத்துல பங்கு பெறக்கூடிய ஒரு ஒரு புது சிருஷ்டிகளும் இனி எப்படி இருக்கணும் அப்படிங்கறது அந்த விஷயத்துக்குள்ள அங்க இருக்கு. அப்போ இந்த உலகத்துல இருந்துட்டு இந்த உலகத்தின் காரியங்கள் இருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது, அவ்வளவு பெரிய ஒரு மீட்பு கிடைக்குது. அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம அனுசரிக்கிறோம்னா, இப்ப உலகத்தோட நாம எப்படி இருக்கணும், இதுதான் விஷயம். இந்த உலகத்திலிருந்து தான் அந்த மாபெரும் மீட்பு நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு மீட்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் அதை வருஷா வருஷம் நாம அதுல பங்கு பெறுகிறோம். அப்படி சொல்லும் பொழுது சிம்பிள், இந்த உலகத்திலிருந்து விடுதலை ஆகணுங்கிறவங்க எப்படி இருப்பாங்க இந்த உலகத்துல, புரிஞ்சுங்களா விஷயம், விஷயம் புரிஞ்சுங்க. அதாவது இது எதுக்கு அனுசரிக்கிறான்னா, வருஷ வருஷம் இந்த உலகத்திலிருந்து நமக்காக வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற அந்த மீட்பை நினைவு கூறுகிறோம். அந்த மீட்பை நினைவு கூறுகிற ஜனங்கள் அப்ப இந்த உலகத்துல இருக்கும்போது எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும் இல்லைங்களா. இந்த உலகத்துல இருந்து ஒரு விடுதலை வருதுன்னா, இந்த உலகத்துல இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம், சந்தோஷமா இருப்போமா, இந்த உலகத்தின் காரியங்களோட இசைந்து இருப்போமா, இந்த உலகத்தின் காரியங்களோட சமரசம் பண்ணிட்டு இருப்போமா, இந்த உலகத்தின் காரியங்களை நேசிச்சுட்டு இருப்போமானா, கண்டிப்பா என்ன பண்ண மாட்டோம், புரிஞ்சுங்களா. ஏன்னா நம்ம அந்த அனுசரிக்கிறதின் மூலம் என்னதான் நினைவு கூறுகிறோம், இந்த விஷயங்கள் வந்து நமக்கு என்ன வேணும், ஒரு விடுதலை வேணும், கரெக்ட், ஒரு விடுதலை அங்க வேணும், புரியுதுங்களா. நமக்கு இஸ்ரேல் ஜனங்களை ஏன் அனுசரிச்சுட்டாங்க, அவ்வளோ கஷ்டத்துல இருந்துட்டு விடுதலை ஆனாங்க, அந்த சந்தோஷத்தை நினைவு கூறாங்க. ஆனா இதே கஷ்டத்துல இதே உலகத்திலிருந்து கிடைக்க போற ஒரு விடுதலைக்காக நாம் அதைய நினைவு கூறுகிறோம் சொல்லும் பொழுது, அப்ப அங்க நம்ம சொல்லும் போது அப்ப நம்மளுடைய அந்த சிந்தை முழுக்க இன்னைக்கு எப்படி இருக்கணும்னா, கண்டிப்பா இந்த உலகத்துக்கு ஒத்ததாக இருக்காது. சோ இந்த ஒரு உலக இந்த தீமையான உலகத்திலிருந்து கிடைக்கப்போற அந்த மாபெரும் மீட்பை நினைவு கூறுகிற வகையில இந்த ராபோஷனத்தை அனுமதிக்கக்கூடிய அனுசரிக்கக்கூடிய ஒரு ஒரு புது சிருஷ்டிகளும் அங்க சொல்லும் பொழுது, அப்போ அதாவது சிம்பிள், அதாவது என்ன சொல்லலாம்னா, இந்த உலகத்தின் காரியங்களில் தங்களை அங்க ஈடுபடுத்திக் கொள்ளாதவர்களாக அங்க இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான அந்த பாயிண்ட் நம்ம பார்க்கிற சகோதர சகோதரிகளே. அதாவது இதைய நம்ம அனுசரிக்கிறதுனுடைய உண்மையான பொருள் புரிஞ்சு கொள்ளும் போது, அப்படி அனுசரிக்கிறவர்கள் இருக்க வேண்டிய மனநிலை அங்க நமக்கு ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக அங்க இருக்குது நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு விடுதலைக்காக அனுசரிக்கும் பொழுது கண்டிப்பா அந்த அப்பம் அது குறிக்கதே நமக்கு அந்த பரிசுத்தமான தேவனுடைய சத்தியம். அந்த சத்தியம் கூட அங்க எடுக்கக்கூடிய ஜனங்களாக நாம அங்க இருக்கணும். அதாவது தேவனுக்கு பிரியமானவர்களை நம்ம எங்க காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த புளிப்பில்லாத அப்பம் சொல்லும் போது அது பரிசுத்தமான சத்தியம். அந்த பரிசுத்தமான சத்தியம் சொல்லும் போது அப்படியே சொல்றாரு, வித்தவுட் தி கரப்ஷன் ஆஃப் ஹியூமன் தியரி. அந்த பரிசுத்தமான சத்தியம் அதுக்கு விளக்கம் சொல்றோம்னா, வித்தவுட் தி கரப்ஷன் ஆஃப் ஹியூமன் தியரி, மனிதர்களால தோற்றுவிக்கப்பட்ட அந்த கற்பனைகள்னால் இல்லாம, பிளைட் ஆம்பிஷன், அதாவது பெரிய லட்சியங்கள், பெரிய நோக்கங்கள், பெரிய உயர்ந்த எண்ணங்கள், செல்ஃபிஷ்னஸ், சுயநலம், இதனால கலப்படப்படாத அந்த பரிசுத்தமான சத்தியத்தை நிற்பது அவங்களுக்கு அவசியம். சோ அந்த நினைவு கூறுதல்னால அந்த அப்பம் இந்த சத்தியத்துக்கு அங்க அடையாளமா இருக்குது. அதே போல நம்ம பார்க்கும் பொழுது அந்த திராட்சை ரசம் கண்டிப்பா கர்த்தர் இயேசுனுடைய வார்த்தைகள்ல நமக்கு அங்க சொல்லப்பட்டிருக்குது. கண்டிப்பா அந்த உபத்திரவங்கள் கர்த்தர் இயேசு சொல்றாரு, அப்ப நீங்க தேவ பக்தியா இருக்க மனதா இருக்கிற ஜனங்கள் யாவருக்கும் கண்டிப்பா. அப்போ வேலைக்காரன் வந்துட்டு எஜமான காட்டிலும் அப்போ அது வந்துட்டு அந்த உபத்திரவங்களை அங்க காமிக்குது. வசனங்கள் அங்க கோட் பண்ணிருக்கார், ஆனா நம்ம பார்க்கலாம் அது. சோ அப்போ இந்த ஒரு நாம கர்த்தரையே சொந்த இரண்டாவதாக அவர் நியமிச்சு வச்சுட்டு போன அந்த காரியம் என்ன சொல்லும் பொழுது, நம்முடைய மீட்பை நாம் நினைவு கூறு, வரப்போகிற மீட்பை நினைவு கூறுவதற்கு ஏதுவாக அவர் அங்க நியமிச்சுட்டு போயிருக்கிறார். அப்ப வரப்போகிற ஒரு மீட்பு இந்த உலகத்திலிருந்து நம்மளை அங்க விடுதலை ஆக்குது என்று சொல்லும் போது, அப்போ அது வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க தங்களை எப்படித்தான் காத்துக்கொள்ளணும்னா, இதுதான் அப்ப கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு இந்த பாயிண்ட், இந்த பூமியில தங்களை அந்நியர்களும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த பூமியில நாம அந்நியர் பரதேசிகள், இன்னைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம் பாவத்தினால மரணத்தினால. ஆனா இதுல இருந்துட்டு ஒரு மீட்பு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. அந்த மீட்புக்காகத்தான் கர்த்தர் இயேசு தன்னை சிலுவையில பலியாக தந்துட்டார். அந்த மீட்பு நமக்கு நிச்சயமா கிடைக்குதுங்கிற அந்த ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை நினைவு கூறுவதற்கு இது அனுசரிக்கும் பொழுது, அப்ப கண்டிப்பா நாம் இந்த பூமியில அது வரைக்குமே எப்படித்தான் இருக்கணும் அந்நியர்களும். அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் தாட் உங்களுக்கு முன்னாடி வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னன்னா, அப்ப இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நாம் அந்நியர்களும் பரதேசிகளும். அப்படி இருந்துட்டு அந்த பரிசுத்தமான சத்தியம், அதே சமயத்துல கர்த்தர் இயேசுனுடைய சீஷர்களா அவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பாடுகள் மத்தியில நாம் ஜீவிக்க வேண்டியது அங்க நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் சகோதர சகோதரிகளே. சோ இவ்விதமாக கர்த்தர் இயேசு அந்த அவருடைய ராபோஜனத்தை, அவருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக நியமிக்கும் பொழுது, சோ அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் வசனம் நீங்க படிக்கலாம் எங்கன்னா 1 கொரிந்தியர் 11:23-25. பாருங்க, அப்போ இதை நினைவு கூறும்படி என்ன பண்ணுங்க, இதை இந்த செலிபிரேஷன், இந்த ஒரு அனுசரிப்பு, இதை குறித்து சொல்லும் போது இது கண்டிப்பா பழைய நிழல அனுசரிக்கிறதுக்கு நமக்கு அங்க சொல்லல. இந்த செலிபிரேஷன் எதற்கான செலிபிரேஷன்னா, கிடைக்க போற அந்த மாபெரும் மீட்புக்காக, சரிங்களா? அதாவது ரொம்ப முக்கியமா கர்த்தர் இயேசுவினுடைய நம்முடைய மீட்புக்காக அவர் தந்துட்டு தன்னுடைய அந்த பலியினுடைய செலிபிரேஷனாக இதை நம்ம அனுசரிக்கணும். அது மாத்திரமல்ல, இதை நீங்கள் செய்யுங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பா அதை ஏதோ ஒரு சேர்த்து தான் சொல்லியிருக்கிறார். முக்கியமா நினைவில் வைக்க வேண்டிய விஷயம்னா, எப்படி நிழல் பஸ்காவை நீசான் 14 தேதிக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ அனுசரிக்க முடியாதோ, அப்ப கர்த்தர் இயேசுனுடைய மரணத்தை கூட முன்னாலேயோ பின்னாலேயோ நம்ம அனுசரிக்க முடியாது. சோ இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த நியமங்களுக்கு உட்பட்டபடி அந்த ஏற்ற காலத்திலேயே கூட அங்க செய்யக்கூடியவர்களாக நாம் அங்க இருக்கிறோம் சகோதர சகோதரி. அது மாத்திரம்ல, இத நம்ம செய்யும் பொழுது நமக்கு அங்க நினைவூட்டப்படுகிற விஷயம், இந்த ராபோஷனத்துல அதாவது நினைவு கூறுதலினால பங்கு பெறும் பொழுது நமக்கு நினைவூட்டப்படுகிற விஷயம் என்னன்னா, 26 அங்க இருக்குது பாருங்க. ஆமா, சோ இது நாம் செய்யறதுனுடைய நோக்கம் அங்க சிம்பிளா விளக்குறோம். எதற்கு வந்துட்டு இதையே நாம கர்த்தர் இதை நாம் அதை அனுசரிக்கணும் சொல்லும் பொழுது, கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை நாம, அதாவது இந்த மரணம் தான் இந்த சுவிசேஷ யுகத்துல சபையினுடைய மீட்புக்கு காரணம், அப்புறம் வரப்போகிற அந்த 1000 வருட அரசாட்சியில் உலக ஜனங்களுக்கான அது ரொம்ப முக்கியமா சபையினுடைய மீட்புக்கு காரணமாக அங்க இருக்குது. சோ இதே வந்துட்டு நம்ம அங்க நினைவு கூறுகிறவர்களா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் வருமளவும் என்று சொல்லும் பொழுது அதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துருது. அப்போ கர்த்தர் இயேசு ஏற்கனவே 2வது வருகையில நமக்கு மத்தியில வந்து பிரசன்னத்துல ஆளுகை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, சோ அப்போ அதை இன்னுமே கடைபிடிக்க வேண்டுமா இல்லையா? சோ அப்ப அந்த கர்த்தருடைய அந்த வருகை, அதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம், அந்த வருகையில 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த 3வது ஸ்டேஜ் அப்போகாலிப்ஸ், அதாவது கண்ணுக்கு தெரியற பாகம், அதாவது எது வரைக்கும் இது அந்த பாத அங்கங்கள் இந்த பூமியில அனுசரிக்கணும். ரொம்ப சிம்பிள், கடைசி பாதங்கம் பூமியில இருக்கிற வரைக்கும். அதாவது ஒவ்வொரு மெம்பரும் இங்க இருந்துட்டு அந்த திரைக்கு அந்த பக்கம் மாற்றப்பட்டு முடியணும், எல்லாரும் மகிமை அணிஞ்சு முடியற வரைக்கும் இந்த நியமனம் வந்துட்டு அவங்க அனுசரிக்க வேண்டும். சோ இது வரைக்கும் தான் நம்ம இன்னைக்கு பாட்டுக்கு அங்க முயற்சி பண்ணிட்டோம் சகோதர சகோதரர்கள். அப்போ ஒருவேளை இன்னைக்கு அந்த மிக முக்கியமான காரியம் என்னன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் விஷயம் நமக்கு. சோ அந்த நினைவு கூறுதலினால அனுசரிக்கிறதுனுடைய உண்மையான காரணம், அதாவது நம்ம மேலோட்டமா சொல்லும் பொழுது கர்த்தர் இயேசுவினுடைய பலி, ஆனா உண்மையிலே நாம் என்ன பண்ண எதுக்காக அனுசரிக்கிறோம் அப்படின்னா அந்த பலியின் மூலம் இனிமேல் நமக்கு கிடைக்க போற அந்த ஒரு மீட்பு இந்த உலகத்துல இருக்கு. அந்த உலகத்திலிருந்து ஒரு மீட்பை எதிர்நோக்கி அந்த மீட்புக்காக கொடுக்கப்பட்ட ஜீவனுக்கு சந்தோஷப்பட்டு அதை அனுசரிக்கிறோம்னு சொல்லும் பொழுது அப்ப கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படித்தான் இருக்கணுமா, இந்த உலகத்துக்கு அந்நியர்களும் பரதேசிகளும். சோ அதனாலதான் நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் பாதிக்கும் போது உங்களுக்கு அது கிளியரா புரியும். சோ இந்த பாத்திரத்துல பானம் பண்றது சொல்லும்போது ரொம்ப விசேஷமா நிறைய சுய பரிசோதனை எல்லாம் செஞ்சுட்டு அங்க செய்யணும், ஏன்னா அபாத்திரமாக என்ன பண்ணிடக்கூடாது. சோ அப்போ உண்மையான ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஜீவியத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஒரு பலியின் ஜீவியத்துல நிலைச்சிருக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ அந்த சீரியஸான சிந்தையில வந்து அதை எடுத்துட்டோம்னா அது தேவனுடைய பார்வையில நீதியா இருக்கும், இல்லாட்டா அது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஏன் நம்ம சொல்லிட்டோம்னா இந்த இதுல இந்த அனுசரிப்பு குறிக்கிற காரியம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா அந்த அர்த்தத்தை நம்ம அந்த அர்த்தத்துல அதை நம்ம அனுசரிச்சோம்னா அப்ப நாம இந்த உலகத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து அனுசரிச்சா தான் அதனுடைய பிரயோஜனம் வாங்கிருக்கு. அதுக்குதான் ஒரு மீனிங் இருக்கு. சோ அதனால்தான் அந்த சுய பரிசோதனை நமக்கு அங்க முக்கியமாக இருக்கு. சோ நம்ம இதோட இன்னைக்கு முடிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அது மாசமல்ல நியூக்ரேஷன் பார்ட் கூட இந்த வாரத்தோட நம்ம முடிக்கிறோம். இந்த பாஸ் அவர் அடுத்த வாரம் நம்ம ஸ்பெஷல் சப்ஜெக்ட் நாம அங்க பாக்கலாம். காரணம் என்னன்னா இதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய சில காரியங்கள் இந்த மெமோரியல் சப்பரை வந்து நம்ம எப்படி எல்லாம் அனுசரிக்கணும், யார் யாரெல்லாம் அனுசரிக்கணும்ங்கிற விஷயங்கள் ஏற்கனவே நம்ம ஏற்கனவே மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல பார்த்த காரியங்கள் தான். சோ அவைகளை மீண்டும் நம்ம தொடர்ந்து பார்க்கறதுக்கு காலம் செலவழிக்காம வேற விஷயங்கள் நாம பார்த்தோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.